மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 15 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி பிரிவு 16 இறை வார்த்தை 4 முடிய, அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொள்வோர் கடவுளுக்கு துருப்பணி செய்வதாக என்னும் காலம் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
2019 ஆண்டு மே மாதம் 4 தேதி என்னுடைய முகநூல் பக்கத்திலே நிகழ்ச்சி தொகுப்புகள் வரிசையாக என் கண்ணுக்கு முன்பாக காட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் மற்றொன்றாக நான் பார்த்து கொண்டு வந்த பொழுது என் கண்ணில் ஒரு வீடியோவானது தென்பட்டது. இந்த கன்றுக்குட்டியை இவர்கள் காப்பாற்றினார்கள், இவர்களை இறைவன் காப்பாற்றினார் என்று ஆங்கிலத்திலே அங்கே ஒரு வீடியோவை பதிவிறக்கம் செய்திருந்தார்கள். அந்த பதிவேற்றத்தினுடைய அடிப்படையிலே பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை பார்த்த பொழுது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கிலே நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீருடைய சத்தமும் அது போகிற அதனுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒன்று தடுமாறி அந்த தண்ணீரிலே விழுந்து விடுகிறது. அந்த ஓடுகிற வேகத்திலே தண்ணீரோடு சேர்ந்து இந்த கன்றுக்குட்டியும் இழுத்து செல்லப்படுகிறது. அதன் அருகிலே நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் அந்த கன்றுக்குட்டி இழுத்து செல்லப்படுகிற நிகழ்வை பார்த்தவுடன் வேகமாக இரண்டு பேர் அந்த தண்ணீருக்குள்ளே குதிக்கிறார்கள். தண்ணீரின் வேகம் ஒருபுறம், அந்த கன்றுக்குட்டி தத்தளிக்கிற அந்த பரிதாப நிலை மறுபுறம். என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்குமாக கைகால்களை எல்லாம் அசைத்து அந்த கன்றுக்குட்டியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அந்த இரண்டு இளைஞர்களும் சிந்திக்கிறார்கள். நீந்தி செல்கிறார்கள். அந்த கன்றுக்குட்டியினுடைய காலை ஒருவர் பிடிக்கிறார், தலைமாட்டிலே ஒருவர் கை வைக்கிறார். லாபகமாக அந்த கன்றுக்குட்டியை தூக்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த கன்றுக்குட்டியோடு சேர்ந்து இவர்களும் அந்த தண்ணீரில் இழுத்து செல்லப்படுகிற ஒரு ஆபத்து அங்கே நிகழ்கிறது. இருந்தபோதும் கடினப்பட்டு அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் காப்பாற்ற முற்படுகிறார்கள். கரை ஓரத்திலே கொண்டு வந்து கயிறுகளால் கட்டி அந்த கன்றுக்குட்டியை மேலே ஏற்றுகிறார்கள். அந்த இளைஞர்களும் உயிரோடு மேலே வருவதை கண்டு அங்கிருந்த ஒவ்வொருவரும் அவர்களை பாராட்டுகிறார்கள். இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த நாள் தொடங்கி பல்வேறு மனிதர்கள் அந்த வீடியோவுக்கு கீழே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருந்தார்கள். கமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே பல மனிதர்களும் தங்களுடைய எண்ணங்களை அங்கே பதிவு செய்திருந்தார்கள். அப்படியாக ஒரு மனிதர், கடவுள் அந்த கன்றுக்குட்டியை இந்த இரண்டு இளைஞர்கள் வழியாக காப்பாற்றினார், அந்த இரண்டு இளைஞர்களை கடவுளே காப்பாற்றினார், கடவுளுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்னொருவர் இப்படியாக பதிவு செய்திருந்தார், கடவுள் தன் படைப்பான கன்றுக்குட்டியை தன் படைப்பின் உச்சமாக திகழ்ந்த மனிதர்களை வைத்து அங்கே காப்பாற்றி தன்னுடைய காக்கும் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார், எனவே கடவுளுக்கு கோடான கோடி நன்றி என்று அவர் அங்கே எழுதியிருந்தார். இறையேசுவில் இனியவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின்பாக திருத்தூதர்களை அவர் ஒவ்வொரு காட்சிகளின் வழியாக கண்ணார காண்பதும் தன்னை வெளிப்படுத்துவதும் தான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதுமாக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பல்வேறு காட்சிகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அமைதி, அன்பு, இரக்கம், கனிவு, ஆற்றல், உடனிருப்பு, உறுதிப்படுத்துதல் என்று எல்லா விதமான பண்புகளையும் தன்னுடைய சீடர்கள் ஒருங்கே பெற்று மகிழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒவ்வொரு முறையுமாக தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காட்சிகள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியின் பின்புலத்திலே பார்க்கிற பொழுது, நான் இப்பொழுது உங்களை விட்டு செல்லப்போகிறேன், நான் சென்ற பின்பாக உங்களை இதே பாதையில் வழிநடத்துவதற்காக துணையாளர் என்னும் தூய ஆவியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் சென்ற பின்பாக உங்களை நடுவர் மன்றத்திடமும் சபைகளிடமும் கொண்டு போய் நிறுத்துவார்கள், திருப்பணிகள் செய்பவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களை உங்களை கைது செய்து இழுத்து செல்வார்கள், நீங்கள் பலவாறு துன்பங்கள் படுவீர்கள், அந்த துன்பங்களின் மத்தியிலே துணிவை கொடுக்கக்கூடியவர் நான் தான், உங்களை காப்பாற்ற வருபவரும் நான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது, என்னுடைய இணைப்பிலே ஒன்றிணைந்து வாழுகிற பொழுது யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, எச்சூழலிலும் உங்களை காப்பாற்றுகின்ற கடவுளாக நான் இருப்பேன் என்கிற உறுதியினை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம். பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிகிறார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நகரம் பிலிப்பி நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில்தான் கிறிஸ்துவை பற்றி ஆழமான புரிதல்களை புனித பவுலடியார் கொடுக்கிறார். அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல்வேறு விதமான கஷ்ட நஷ்ட சூழல்களிலே பவுலின் வார்த்தைகள் அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு, இறந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் மாட்சிமை பொருந்திய அவர் நம்மை பாதுகாக்கின்றவராக, வழி நடத்துகின்றவராக, வழி நடக்க கூடியவராக இருக்கிறார் என்கிற செய்தியை அங்கே கொடுக்கிறார். எனவேதான் பிலிப்பியர்கள் எழுதிய திரும்பவும் 4:13 இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், எனக்கு வலுவூட்டுகின்ற அந்த ஆண்டவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் துணையாக நின்று காப்பாற்றக்கூடியவர் கடவுள் என்பதை அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் அங்கிருக்கிற லீத்தியா என்கிற பெண்மணி இந்த பவுலும் அவர்களோடு இருந்தவர்களும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த இயேசு யார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி தானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் முறையிடுகிறார். எனவே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள திருமுழுக்கு பெறுவதற்கு எதுவும் தடை இருக்கிறதா என்று பின்னணியில் அவர் அந்த பேச்சை தொடர்கிற பொழுது அவர் அங்கே நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னை காப்பாற்றும் கடவுளாக அங்கே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, விவிலியத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு புத்தகம் வரை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் காப்பாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். தொடக்க நூல் தொடங்கி நாம் ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கண்ணின் மணி போல தன்னை நம்பி வருகிற ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை பல்வேறு உதாரணங்கள் வழியாகவும் மனிதர்கள் வழியாகவும் நாம் தினந்தோறும் காண்கின்றோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், அதையே முழுவதுமாக நம்புகிறோம். இதைத்தான் விடுதலை பயண புத்தகம் 33:14 இறை வார்த்தைகளை பார்க்கிறோம், எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்வதன் அடிப்படை நோக்கமே அவர் நம்மை காப்பாற்றுகின்ற கடவுள் என்கிற சிந்தனை தான். அதனை தொடர்ந்து யோசுவா புத்தகம் 1:5 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், உன்னை கை நிகழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று இறைவன் அங்கே உறுதி கொடுக்கிறார் என்றால் அவர் எச்சூழலிலும் தன்னை காப்பாற்றுகின்றவராக அங்கே யோசுவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நீதி தலைவர் புத்தகம் 6:1 இறை வார்த்தையிலே கிதியோன் என்கிற மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், அந்த நாட்டு மக்களை நீ வெற்றி கொள்வாய் என்று சொல்லுகிற பொழுது அங்கே போர் முனையிலே காப்பாற்றுகின்ற அவருக்காக போரிடுபவராக கடவுள் அங்கே இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே மிக தெளிவாக பார்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பாவ சேற்றுக்குள்ளே நுழைந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிப்பு வழங்கி அங்கே அவரை காப்பாற்றுவராக பார்க்கிறோம். இதைத்தான் நாத்தான் வழியாக ஆண்டவரோடு இருக்கிறார், நீ செய்வதை செய்துவிடு என்ற வாக்குறுதியையும் அங்கே கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பது உண்மைதான், ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதும் உண்மைதான். துணையாளராம் தூய ஆவியை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் என்பதும் உண்மைதான். ஆனால் எப்போது இது எல்லாம் நிகழும் என்றால், யோவான் அச்செய்தி 15:1-15 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம் அல்லவா, இணைந்திருப்பது, நிலைத்திருப்பது, ஒன்றித்திருப்பது, கனி தருவது, கனி கொடுத்து நிலைத்து நிற்பது, இதை யார் செய்கிறாரோ அவரிடத்திலே ஆண்டவரின் காப்பாற்றும் குணமும் காப்பாற்றும் தன்மையும் தெளிவாக உணரப்படுகிறது. ஆனால் யாரிடத்தில் இது உணரப்படுவதில்லை என்று சொன்னால், 3 சிந்தனைகளை கொண்ட மனிதரிடத்திலே ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பதை முழுவதுமாக அறிவு இல்லாத, முழுவதுமாக அறிந்து வாழாத மக்களாக இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இறைவாக்கு நமக்கு சொல்கிறது. 1, வேண்டுமென்றே குற்றம் செய்பவர்கள் கடவுளால் காப்பாற்றப்பட மாட்டார்கள். இரண்டாவதாக தெரிந்தே தவறு செய்பவர்களை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார். மூன்றாவதாக பாவம் என்று அறிந்து அதற்குள்ளே மூழ்கி வாழ்பவரை ஆண்டவரின் கரம் காப்பாற்றும் என்று நினைக்க வேண்டாம். இந்த மூன்றின் வழியாக சிந்திப்பவர்கள் ஏன் இப்படி சிந்தனைக்குள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், எரேமியா புத்தகம் 10:23 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை, நடப்பவன் காலடி போக்கும் அவர்கள் அதிகாரத்தின் கீழும் இல்லை என்று சொல்வதனுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த உலகிலே மனிதர்களாக வாழுகின்ற நாம் நம்முடைய வழியில் நடப்பதற்காக படைக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவரின் வழியில் நடந்து அவரின் காலடியில் அமர்ந்து அவரை தொழுது வணங்கி போற்றி புகழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி யார் ஒருவர் ஆண்டவரால் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவரை தேடுகிறோமோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரால் காப்பாற்றப்படுகிறார்கள். இதைத்தான் செக்கேரியா புத்தகம் 4:6 இறைவார்த்தையிலே, எல்லாம் எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன், எங்கே போனாலும் நான் வந்துடுவேன், யார் இருந்தால் எனக்கு என்ன, என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஆள்பள இருக்குது, அடியாள் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, என்னை யார் என்ன செஞ்சிட முடியும் என்று யோசிக்கிற கேட்கிற மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் கொடுக்கிற செய்தி இதுதான். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் கடவுள். இயேசுவில் இனியவர்களை, நீங்களும் நானும் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டியது இதுதான். இந்த கொரோனா தொற்று காலத்திலே, பெரும் தொற்றாக மாறி வருகிற இந்த சூழலிலே அனைவரும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்மை காப்பாற்றுகின்றவர் யார் என்று யோசிக்கிற பொழுது அது கடவுளாக மட்டும்தான் இருப்பார் என்ற உன்னதமான இறை நம்பிக்கையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்குகிறது. ஏனென்றால் படைகளின் ஆண்டவரால் மட்டும்தான் நம்மை காப்பாற்றி வழிநடத்த முடியும் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஆண்டவருடைய கரம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நம்மோடு பயணிக்கிறது, ஆனால் அதை நாம் தான் உணராமல் இருக்கிறோம். உங்களிடம் சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர் இருக்கிறார், இருப்பார், எப்போதும் நம்மோடு உடன் இருப்பார் என்பது அவர் கொடுத்த செய்தி. அதை நாம் தான் நினைவுபடுத்தி கொள்ளாமல் வாழுகிறோம். ஏனென்றால் 4 வழிகளை நாம் மறந்துவிட்டோம். ஒன்று, எரேமியா புத்தகம் 29:13 இறைவார்த்தையிலே, முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவதை நாம் நிறுத்திவிட்டோம். 2, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13:5 இறைவார்த்தையிலே உள்ளது போல, நமக்கென கடவுள் கொடுத்ததை தவிர்த்து விட்டு வாழ்கிறோம். 3, யோவான் நற்செய்தி 15:14 இறைவார்த்தைகளை பார்ப்பது போல, ஆண்டவரோடு இணைந்து இருக்காத தன்மை. இறுதியாக லூக்கா நற்செய்தி 1:38 இறைவார்த்தையிலே சொல்வது போல, ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளாத குணம். இந்த 4 ஏதாவது ஒன்றில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற உன்னதமான பராமரிப்பு தத்துவம் நம்மில் இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவரோடு இணைந்து மன்றாடுவோம். துணையாளராம் தூய ஆவியை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார் என்று அர்த்தம். எனவே முழுமையாக நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம், அப்பொழுது ஆண்டவரின் கரம் நம்மை தாங்கும். இதைத்தான் எசையா புத்தகம் 41:10 இறைவார்த்தையிலே இவ்வாறாக வாசிக்கிறோம், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமீன்.